மாறி நின்று என்னை கடக்கடந்தனையை எம்மதியினி மடநெஞ்சே தேறுகின்றிலம் இனி உனை சிக்கன சிவன் அவன் திரள் தோல் மேல் நீரு நின்றது கண்டனையாயினும் நெக்கிலை இக்காயம் கீறுகின்றிலை கெடுவது உன் பரிசிது கற்கவும் கில்லேனே. இந்த நெஞ்சு நாம சொன்னா கேட்கவா செய்யுது, கேட்க மாட்டேங்குது. நமக்கு தெரிய நம்ம பையன் தான் கேட்க மாட்டேங்கிறான், நம்ம வீட்டுக்காரர் தான் கேட்க மாட்டேங்கிறான்னா நெஞ்சும் கேட்க மாட்டேங்கிறான். நம்ம சொன்ன பேச்சு கேக்குதா இது இல்ல? அதான் சொல்ற மாறி நின்று என்னை கெட கிடந்தனை எது என் மதியிலி மட நெஞ்சே. இந்த அறிவத்த நெஞ்சமே நான் ஏதாவது சொன்னா கேக்கறியா நீ? அட எதையா அந்த உலகத்தை நிலை இருக்குது, நீ ஏன் இப்படிலாம் படாபாடு பட்டு கிடக்கிற? இறைவன் கருணைதாயா உண்மையானது அப்படின்னு நெஞ்சுக்கு நானும் சொல்லி சொல்லி பாக்கிறேனுங்க. இங்க உட்கார்ந்து இருக்கும் போது கேக்குது, எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் அவங்களாம் அப்படித்தான் சொல்லுவாங்க, நீ அடுத்த வேலையை பாரா நீ அப்படின்னு நெஞ்சு சொல்லுங்க. இப்படி மாறாடு நீ நெஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்குது, தடுமாறிக்கிட்டே வச்சிருக்குதுங்க நம்ம நெஞ்சு. அட ஆறு இங்க இப்படி பாக்குறீங்களா, வீட்டுக்கு போறோம், யாரோ சொந்தக்காரன் வந்தான், வந்து பார்த்து உட்காந்து நான் பையனை படிக்க வச்சனுங்க, அவன் அங்க போறானுங்க இங்க போறாங்க, பைக் வாங்கி கொடுத்துட்டனுங்க, பேங்க்ல இவ்வளவு பணம் போட்டனுங்க, அது அப்படிங்க இப்படிங்கன்னு சொன்ன உடனே அப்படியே இப்படி நம்ம பார்ப்போம், யார வீட்டுக்காரர் பார்த்து நீயும் தான் வாங்கிட்டு இருக்கிறியா ஐயா, பாரு எப்படி வாங்கிட்டு இருக்கிற பாத்தியா, இன்னைக்கு நீ ஒரு பேங்க்ல பணத்தை போட்டியா, அதை பண்ணியா, இதை பண்ணியா, அவர் வாரம் சொல்லி போட்டு போயிடுவாரு. அப்ப இந்த பக்கம் அப்புறம் அந்த சாம்பார் பரிமாறும் போது பார்த்தா தானே தெரியும் அந்த அன்பனுடைய திறப்பு. அதான் மாறாடுதி நெஞ்சே. ஆனா அவர் சொன்னா சொல்லிட்டு போறாருங்க, புலக்கிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்கிறார் இதுதான் வாழ்க்கைன்னு. நமக்கு ஆண்டவர் அருமையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாங்க, இறைவனை நினைக்கிற நெஞ்ச கொடுத்திருக்கிறாரு, வழிபாடு செய்கிற வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. இந்த வாழ்க்கை தானே மேலான வாழ்க்கை, இது அவருக்கு புரியல அப்படின்னு அவர் எங்காவது முகத்துல வாட்டமாறு தெரிஞ்சா கூட ஏங்க அவர் சொல்லிட்டு போறாரு விடுங்க, நமக்கு பெருமான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருந்துதான் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனந்தமான வாழ்க்கை. அப்படி இப்படி நாம நினைக்கும் போது இப்படிதான் நீங்க வாழ்ந்து என்னத்த பண்ண போறீங்கன்னு தெரியல, நான் உங்களை கட்டிக்கிட்டு படுற பாடு இருக்குதே அப்படின்னு அழுதா எப்படி இருக்கு நிலைமை? அதாங்க மாறாடுதி பண்ண நெஞ்சு. இது அறவுரையை சொல்லும் போது நெஞ்சு ஏற்றுக்காதுங்க, அவ்வளவு சீக்கிரம் மனசு ஏத்துக்கு நினைக்கிறீங்களா? எத்தனை பாட்டுங்க, வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் அப்படின்னு படிச்சுக்கிட்டேதான் இருக்கிறோம். செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை, யாருக்கு தெரியாம இருக்குது? செத்தா ஒருத்தரும் வரமாட்டேன்னு தெரியுது, ஆனா நம்ம அதையா நம்பிட்டு உட்கார்ந்துக்கிறோம். அது செத்தா பாத்துக்கலாம், செத்த ஆறு வந்து பாப்பா, ஒருத்தர் வந்து பார்க்க மாட்டான். அதெல்லாம் நான் வச்சுங்க, உயிரோடு இருக்கும் போதே இறைவன் திருவுருளை நீங்கள் பெற்றுவிட்டால் தப்பித்து விடலாம். இல்ல என்ன ஆகும் தெரியுங்களா? ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது எப்படி சொல்லலாம் கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன அதாவது இறைவன் அருளுக்கு ஆளாகிட்டா தான் தப்பிக்க முடியுங்க வெவ்வேறு வகையான துன்பங்கள் இருந்து. அப்பர்சாமி பாடியிருக்கிறார், கண்டு பொருளறி யானை கனி வித்து காலபாச குறுந்தொகைன்னு பேர். நெத்தில திருநீர் இருந்துச்சுன்னா யமன் தூதர்கள் வரமாட்டாங்க. நாம் இறைவனை வணங்கி வணங்கி அவன் திருவடியை தரமேல வச்சு வச்சு வணங்கி பழகிட்டீங்கன்னா இறைவன் திருவடி சூட்ட பெருமானால் அந்த இலச்சினை நம்ம தலையில பொறிக்கப்பட்டுட்டா யமன் வரமாட்டாங்க, யமனும் வரமாட்டான், தூதனும் வரமாட்டான். அதை விட்டு போட்டு வேற இடையில போய் நின்றுகிட்டு கிடந்தீங்கன்னா அந்த இலச்சினை நம்மகிட்ட பொறிக்கப்பட்டிருந்தா வருவானா மாட்டானா? கண்டிப்பா வருவான். ரெண்டுக்குள்ள வேறுபாடு தான். நீங்க ஒரு இந்த பெருமான் இறைவர் செய்த கருணைத்தரத்துல ஒண்ணு யமனை உதைத்ததுங்க. நமக்கு ஒரு பெரிய சந்தேகம், பல அந்த செயலை பல கோணத்துல சிந்திக்கலாம். ஒரு கோணத்துல சிந்தித்து பார்த்தீங்கன்னா ஏன் உதைக்கணும்? அவன் தன் வேலையைத்தானே செஞ்சான். அப்படின்னா தன் எல்லை கடந்து வந்து நின்னா அதனால சாமி உதைச்சார், இது ஒரு காரணம். அது வந்து தன் எல்லை, இப்ப தமிழ்நாட்டு போலீஸுக்கு வந்து கர்நாடகாவில் செல்லுபடி ஆகாது, இந்தியாவினுடைய ராணுவம் பக்கத்து நாட்டுல செல்லுபடி ஆகாது. இப்படி ஒரு நாட்டுக்கு ஒரு எல்லை, அதுக்குரியவங்க இருக்கிறாங்க. அந்த எல்லை கடந்து இப்போ தமிழக முதலமைச்சருடைய சட்ட திட்டங்கள் தமிழகத்தோடு கட்டுப்படுமே ஒழிய ஆந்திராவையோ கர்நாடகையாவோ அல்லது கேரளாவுக்கோ போகாதது. இவருடைய சட்டம் இவரு ஆட்சிக்குட்பட்ட பகுதி தான். அதுபோல யமனுக்குரிய ஆட்சிக்குட்பட்ட பகுதியில மார்க்கண்டேயர் இல்ல. இப்ப அவர் என்ன ஆயிட்டாரு, சிவபெருமான் ஆட்சிக்கு போயிட்டாருங்க, அங்க போனவர்கிட்ட போய் இவன் தன் வேலையை காட்டலாமா, காட்டக்கூடாது, அதனால உதைச்சார். இதுதான் வரலாற்று நிலை. அத வேறு வகையில ஏன் உதைச்சுமா அப்படி சிந்திச்சு பாத்தீங்கன்னா, அந்த உதைத்தலுக்கு ஒரு சூக்கமும் இருக்கு. என்ன சூக்கமும் கேட்டீங்கன்னா, சாமி எட்டி உதைச்சார், போய் உளுந்தானுங்க யமன். என்ன ஆச்சுன்னு கேட்டா, இறைவனுடைய திருவடி அவன் மேல நல்லா பதிஞ்சிருச்சு, அச்சு அடிச்ச அடியில அஞ்சு விரல பதிஞ்சிருச்சுன்னு சொல்ற முடியல. கன்னத்துல பார்த்தா அதையே வச்சு பார்த்தா விரலோட விரல் அப்படியே ஒட்டி நிக்குதுங்க, அப்படியே சூடு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், தொடரும்போதெல்லாம் அடிச்சது ஞாபகமே இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி யமனை உதச்ச உடனே பெருமாமலை திருவடி போய் அந்த கூற்றோர் மேல நல்லா பதிஞ்சிருச்சு. ஏன் அப்படி சாமி செய்யணும்னு வேற காலம் இல்ல, சாமி அதுல கூட ஒரு கருணை செய்திருக்கிறாங்க. என்ன கருணைன்னு கேட்டா, எல்லாரும் இப்ப இறந்து போறோம், உயிர் புறப்பு போகுது, போனோடனே நிறைய பேர் நிறைய இடத்துல போய் தலையை காட்டி காட்டி வச்சிருப்பாங்க, எல்லாரும் திருவடி வச்சிருப்பாங்க இல்லைங்களா, யாராரோ திருவடி தூக்கி தலைமையில வச்சு நானும் தீட்ச பண்ணேன் நானும் தீட்ச பண்ணேன் நல்லா பண்ணிருப்பாங்க இல்லைங்களா. அந்த திருவடி சிவபெருமானுடைய திருவடியோடு பொருந்தி இருந்துன்னா நரகத்துக்கு கூட்டி போக மாட்டான். ஏன் இவன்ட்டு அந்த இலச்சினை இருக்கிறது, என் சாமி உதச்ச லட்சணை இங்க இருப்பதுனால அவன் அவன் அவன்கிட்ட இருக்கு இல்லைங்களா, இந்த வருகிற அந்த அன் ஒரு உயிர் வருது அந்த இலச்சினையோடு பொருந்துதான் பார்த்தான். ஆமாங்க ஐயா, இது சிவபெருமானுடைய திரு, ஐயோ சிவசிவா நீங்களாம் போங்க 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 அப்படின்னு மேல அனுப்பிச்சிருவான். வேற எங்கேயாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற இடம் இருக்கும் இல்லைங்களா, டே எங்க சித்தரை குடுத்தா இவனை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றக்கு ஒரு அடையாளம் வேணும் இல்லைங்களா, வச்சு வச்சுதானே பார்க்கணும். அதனால சிவபெருமான் அவர் என்ன பண்ணறான், நல்லா உதச்சாரு, அச்சு போய் நல்லா பதிஞ்சிச்சு, அந்த அச்சை வெட்டி வச்சுட்டாங்க கண்டுபிடிக்கணும், ஐடென்டிபிகேஷன் பண்ணி அவனுப்பாங்க யாரு. நீங்க வந்து வாழ்ந்த காலத்துல சிவபெருமான் போய் திருவடி பணிஞ்சு பெருமானேன்னு வணங்கி இருக்கிறீங்களா, இல்ல வேற யாரையோ போய் போய் பார்த்து பார்த்து நீங்க தான் எனக்கு நீங்க தான் எனக்கு அணிய காலம் தூக்கி தலைமையில வச்சிருக்கிறீங்களா அப்படிங்கறதுக்கு, இவனை உதச்சோம்னே ஒழுங்கா ஐடென்டிபிகேஷன் பண்ணிடுவான் அப்படின்னு இறைவன் கொடுத்த அடையாளம் தாங்க யமனை உதைத்தது. அதுதான் அந்த வரலாற்ற மறைந்து கிடக்கின்ற சூக்கும். நீங்க ஐடி ஃபீல்டுல இருந்துச்சு எதுவானு பாருங்க, ஒரு கோயிலுக்கு போனோம்னா ஒரு காடு காடு கத்துக்காடு தொங்க விட்டுக்கிறாங்க, ஏன் இவர் இந்த நிறுவனத்து வேலை செய்கிறார் அப்படின்னு. இன்னும் மேல மேல பெரிய பெரிய நிறுவனங்களும் போனீங்கன்னா கதவு திறக்கறதுக்கே திறக்காதுங்க, வேகை கொண்டு வச்சீங்கன்னா தான் கதவே திறக்கும். அப்புறம் ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, அந்த கார்டு பஞ்ச் பண்ணீங்கன்னா இத்தனை மணிக்கு என்டர் ஆயிட்டீங்கன்னு ஆயிரும். திருப்பி வேலையை முடிச்சு வெளியே வரும்போது அந்த கார்டு உள்ள கொடுத்துடணும், இல்லாம போயிடுச்சுன்னா உங்களுக்கு நீங்க கார்டை பஞ்ச் பண்ண முட்டீங்கன்னு என்ன ஆகாது, நீங்க வேலை செஞ்ச நேரம் வேலையில கணக்கெடுத்து கொள்ளப்படாது. அப்ப ரேகை கொண்டு வச்சோடனே அது ஸ்கேன் பண்ணும், ஸ்கேன் பண்ணி முடிச்சோடனே கதவு திறந்துடும். ஏன் யாரெல்லாம் இந்த கம்பெனி வேலை செய்யறாங்கன்னா ரேகையெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருப்பான், இந்த ரேகையோ அந்த ரேகை ஒத்து போதான்னு பார்ப்பான், பார்த்துக்க அப்புறம் கதவு திறக்கும்ங்க. அது மாதிரி சிவபெருமானுடைய திருவடியை தலைமையில வச்சவங்களுக்கு சிவலோகத்துல இடம் உண்டு. ஆனா அந்த உடம்பை உயிர் பிரிக்கிறதுக்கு வர வேண்டிய வேலையை கூட்டுவனுடைய வேலை, எவன் தாங்க பிரிச்சாகணும், சாமியை வந்து பிரிக்க மாட்டார், அவன் தான் வந்து பிரிச்சா கூட்டிட்டு போகணும். அது பிரிக்க வரும்போதே அடையாளத்தை பார்த்துனே சிவசிவா சிவசிவான்னு தொட்டு கும்பிட்டு, நீங்களா மேல போறவங்க உங்களுக்கு ஏசி பஸ் இருக்குது நீங்க அங்க போயிருக்கீங்க அப்படின்னு, மத்தவெல்லாம் கீழே குடி தொங்கிட்டு வாயா கீழே இவன் நரகத்து கழிச்சுடு கீழே அப்படின்னு போய், இதுதான் இறைவன் செய்கின்ற நிலை. அதனால வாழ்கிற காலத்துல இறைவனிடத்துல அன்பு செலுத்தி அந்த பெருமானுடைய, அதனாலதான் இறைவன் திருவழி சூட்ட வேண்டும் என்று நாவுக்கரசர் சுந்தரர் போன்ற பெருமக்கள் இறைவன் செய்திருக்கான். இந்த இலச்சினை நீங்க அப்படியே சுந்தர தேவாரத்துல பாத்தீங்கன்னா, அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுத அவனை காப்பது காரணமாக வந்த காலன் ஆறுயிர் அதனை ஒவ்வினாய்க்கு உந்தன் வன்மை கண்டு அடியே எந்த நீ நமன் தமர் நலியின் இவன் என் அடியான் இவன் என் மற்ற என் அடியான் என்று சிந்தையால் விளக்கும். சரி அவன் சிந்திச்சு பார்த்த, ஐயோ சிவனடியாரையா அப்படின்னு, ஏன் நீங்க போயிருங்க நீங்க போயிருங்க அப்படின்னு அவன் விளக்குவானா, சிந்தையால் வந்து உன் திருவடி அடைந்தேன் எதுக்காக, நமந்தமர் நலியின் மற்ற இவன் அடியான் என்று விளக்கும். நினைச்சு பாத்துங்க, அப்படியே சிவனடியார் என்று சொல்லி யமன் ஒன்னும் செய்ய மாட்டான், அப்ப நீங்க செய்கிற வழிபாடும் பூசையும் தேவாரம் படிப்பதும் என்னைக்கு பயன் தரும்னா, இன்னைக்கே பயன் தரும். ஒருவேளை நம்முடைய அறியாமை காரணமாக அந்த பயனை அறிய முடியாம போச்சுன்னா, இந்த உடம்பை விட்டு பிரிந்து உயிர் போகுது பாருங்க, அந்த காலத்துல தெரியுங்க, இன்னைக்கு கோயிலுக்கு வந்ததுக்கும் தேவாரம் படித்ததுக்கும் பெருமானுக்கு பணி செய்ததும் எவ்வளவு சிறப்பு பெற்றோம் என்பத அங்க தெரியும். நாளைக்கு அந்த உண்மை தெரியும். ஆனா எங்க நாளைக்கு தெரிஞ்சு என்னங்க அப்போ, இன்னைக்கு என்னங்க அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு யாரெல்லாம் நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கிறவங்களும் நாளைக்கு பிரிஞ்சு போற போது படாத பாடு வடுவான் பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. அது இன்னைக்கு தெரிஞ்சுக்கொன்னா விளங்கி கொள்ளாதுங்க, நீங்க அது பட்டுத்தான் தெரிந்தாலும் அப்படி தெரியும் போதுதான் தெரியும், அது வந்து அனுபவத்துலதான் விளங்கி கொள்ள முடியும். அதனால நம்முடைய பெருமக்கள் இறைவனிடத்துல அந்த அன்பு கொண்டவங்க, திருவடியை தவிர வேறொன்றையும் வேண்டாதவர்கள். அதனாலதான் இந்த சொல்லும்போது மாறாடுதி பிண நெஞ்சேனர் மாறி நின்று என்னை கெட கிடந்தனையும் மதியிலி மட நெஞ்சே தேறுகின்றீளம். நீ ஒன்னும் எனக்கு என்னமோ நீ தேர மாதிரி ஒன்னையும் காணமே, தேறுகின்றீளம் அப்படி சொல்கிறார். எனவே அந்த வகையில பார்க்கும்போது அறிவுரையை ஏற்றுக்கொள்ளாது அறிவற்றிருக்கின்ற நெஞ்சமே என்ன பண்ணிக்க, என்னோடு மாறுபட்டு நிற்கின்றாய். எனவே மாறுபட்டு நின்று நான் கெடுமாறல்லவா நீ செய்து கொண்டிருக்கிறாய், எனவே யான் கெடுமாறு என்னுடன் கிடந்து இன்னை வந்து உறுதியை காட்டாம நிற்கிற அப்படிங்கிறார். இனி உறுதியாக தெளிய மாட்டேன். அதனால சிவபெருமானாகிய அவ்விறைவனுடைய தோல் மேல் இருக்கிற திருநீற்றை காணுகின்ற பொழுது எப்படி இருக்கணும்னு கேட்டா, அதை பார்த்த மாத்திரத்தை நெஞ்சு உருகணுங்களாம். இதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. அது சொல்கிறார், நீரு நின்றனை கண்டனை ஆயினும், நீரு நின்றது கண்டனை ஆயினும் நெக்கிலை இக்காயம். அந்த திருநீற்ற பார்த்தாவே நெஞ்சு உடஞ்சி நெக்கு நெக்கு உரி கண்ணில் கண்ணீர் வந்துடுங்களா, ஆஹா எங்க பெருமான் பூசி இருக்கிற திருநீரு அப்படி நெஞ்சு நினைக்கணுங்களா, எங்க திருநீற்ற பார்த்தாலும் அந்த நினைப்பு வரணும். அந்த அதுதான் சொல்லுகிறார். எனவே அந்த நினைப்பை அது கொடுக்க வேண்டும். நீரு நின்றது கண்டனை ஆயினும், ஆக அந்த திருநீற்றை காணுகின்ற பொழுது நெஞ்சம் நெக்கு உருகி நிற்க வேண்டும். அப்படி நிற்கிற காட்சி எனக்கு கொடுக்கணும், அப்படி காணும் போது என் நெஞ்சம் உருக வேண்டும் என்பது மணிவாசகருடைய விண்ணப்பங்க. நெக்கிலை காயம், எனவே இது அப்படி நெக்கு உருகி நில்லாம என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு கேட்டா, இது என்ன பண்ணுக்குது, பொய்யானது மேலோங்கி நிற்குது கீறுகின்றிலை. எனவே அந்த வகையில் இந்த காயம் அவ்வாறு அந்த நினைப்பை நினைத்து பார்த்து இந்த அன்பு நிலையை நினைந்து உருகி நிற்பதை விடுத்து விட்டல்லவா நிற்கிறது. எனவே இந்த நெஞ்சு கீறுகின்றிலை, அந்த கிரி என்பது வேறுங்க, கிரினா பொய், கீறுனா இந்த நெஞ்சுக்குள்ள அந்த எப்படி வயல உழவன் உழுகின்ற பொழுது அந்த நிலத்தை கீறுகிற பாருங்க, அது மாதிரி கீறுகின்றிலை கெடுவதும் பரிசிது. எனவே பிரிவு ஆற்றாமையினால் இந்த உடம்பை பிளந்து கொள்ளவில்லை என்று ஏங்கி நிற்கிறார். இதெல்லாம் செய்யாதனால இது கடுமை செய்வதாக இருக்கிறது என்று இந்த பாட்டில் பதிவு செய்கிறார். இதுதான் திருவிசைப்பால் ஒரு பாட்டு சொல்வாருங்க, சேலும் கயலும் திளைக்க கண்ணார் இளம் கொங்கையில் தெங்குங்குமம் போலும் கொடியணி மார்விலங்கு என்று புண்ணியர் போற்று செய்தார். அதாவது அவரவர்களுக்கு அந்தந்த பொருளை பார்த்தா அந்த நினைப்பும் மயக்கும் இயல்பா வந்துடும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் வேண்டியதில்லை. உங்களுக்கு எந்த பொருள் பற்றிய நினைப்பு இருக்குதோ அந்த பொருளை பேச ஆரம்பிச்சாவே நீங்க அந்த உலகத்துக்கு போயிடுவீங்க. அப்படியே அது இருக்குது பாருங்க. ஒண்ணு ஒரு உணவுப் பொருள் எடுத்துக்கொள்ளுங்க. அப்படியே நம்ம ஒன்னு உதாரணத்துக்கு ஒரு சமையல் கலைஞர் வந்தார், இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு வத்தல் குழம்பு செய்வது எப்படி அப்படின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துக்க, என்னென்ன பொருள்லாம் தேவை அதை அப்படியே பார்த்து அப்படியே பொண்ணு மாதிரி வறுக்கணுங்க. அப்படின்னா அப்படியே மிதந்து நம்ம அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வடைச்சட்டி அதை அப்படியே வறுத்தது எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருங்க. அப்புறம் அப்படியே இதெல்லாம் போடுங்க, இப்படி போடணும், அப்படி போடணும், அப்படி போடணும்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவர் சொல்ல 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 எச்சில் ஊற ஆரம்பிச்சிடும். ஆகா சொன்னதுக்கே வத்த குழம்பு இப்படி இருக்குது, செஞ்சு பார்த்தா எப்படி இருக்க போகுது. ஏன்னா யாருக்கு எந்த பொருள் மீது பற்று இருக்கிறதோ அதை பற்றி சொல்லுகின்ற போது நினைப்பு அவங்களுக்கு வந்துடும். இதாங்க நினைப்பு. அப்ப நினைப்பின் மாத்திரத்துல நம்ம உடம்புக்குள்ள சில வகையான மாற்றங்களை அது நிகழ்த்துகிறது. இது நிறைய உதாரணம் சொல்லலாம். எளிமையான உதாரணம் எல்லாத்தையும் சொல்லுவேன்னு கேட்டா, அவரவர்கள் விரும்புகின்றவர்களை நினைக்கும் போது நம் உடம்புக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறதுலதான். அது போல அதைத்தான் எடுத்துக்கொண்டார். நீரு நின்றது கண்டனை ஆயினும், இந்த திருநீட்டை பார்த்த உடனே என் பெருமான் அல்லவா எனக்கு நினைவுக்கு வர வேண்டும். அப்படி நினைவுக்கு வந்தங்காட்டித்தாங்க மெய்ப்பொருள் நாயனாருக்கு வந்தவன் முத்தநாதன் தெரியல. திருநீட்டை பார்த்தோன்னே சிவபெருமான் பெருமான் பெருமாங்கிற நினைப்பு தான் வந்துச்சே வழிய, அட பூசிட்டு வந்திருக்கிறவன் கொலவண்ண வந்திருக்கிறாங்க நினைப்பு வரவே இல்லையே. இதனால அந்த திருநீர் தான் அவரை அவரை வசீகரித்தது. அந்த 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 ஒரு நினைப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகுதுங்க, மற்றதான் அடிபட்டு போகுது இல்லைங்களா. இதுதாங்க நிலை, இதுதான் எல்லாத்துக்கும். அது பக்தியில உண்டு. நம்முடைய நாயன்மார்கள் அதைத்தான் செய்திருக்கிறாங்க. ஆனால் இந்த பாட்டில் அதான் சொல்லுகிறாங்க. எனவே நீர் நின்றது கண்டனை ஆயினும் நெக்கிலை காயம், நான் பார்த்தோன்னே நெஞ்சு நெக்கு உருகி போய் கண்களை கண்ணீர் பெருகு அல்லவா நின்று இருக்கணும். ஒண்ணுமே செய்யாம இந்த நெஞ்சு நின்றுச்சுங்க. அதனால இந்த நெஞ்சு பிண நெஞ்சுட்டார். நெக்கிலை காயம் கீறுகின்றிலை கெடுவதும் பரிசுது கேட்கவும் இல்லையனே. எனவே உன் இந்த இயல்பை கேட்கவே என்னால பொறுக்க முடியாதவனாக நான் இருக்கிறேன் என்று தன் நிலை கண்டு இறங்குவதாக இந்த பாடல் அமையப்பட்டிருக்கிறது.